வணக்கம் லிசனர்ஸ், இந்த எபிசோடில் நம்ம தி அவுட்லிவ் தி சயின்ஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் லாங்கிட்யூட்டி அப்படின்ற புக்குடைய இன்ட்ரொடக்ஷன் அப்புறம் ஃபஸ்ட் சாப்டருடைய சம்மரி அப்புறம் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது யார் எழுதியிருக்கா அப்படின்னா பீட்டர் அட்டியா எம்டி வித் பில் கிஃபர்டு, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த புக்கை எழுதியிருக்காங்க. இந்த புக்கை எனக்கு ஏன் படிக்கணும்னு தோணுச்சுன்னா என்னுடைய ஃபேவரட் ஆக்டரான ஹியூ ஜாக்மன் வந்து அவருடைய ட்விட்டர் போஸ்ட்டில் இந்த புக்கை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார். சரி படிக்கலாம் அப்படின்னு பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி அதை படித்து அதனுடைய சம்மரியை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின் தான் சாப்டர் வைஸ் இந்த புக்குடைய சம்மரியை நம்ம பார்க்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாட்காஸ்ட் சர்க்கியூட். ஃபஸ்ட்டு ஆத்தர்ஸ் நோட்டில் என்ன சொல்கிறாருன்னா சயின்ஸ் அண்ட் மெடிசன் பற்றி நார்மல் பப்ளிக்குக்கு எழுதுறது வந்து ஒரு கஷ்டமான விஷயம், ஆனால் அதில் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அதோடய ஸ்வீட் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சி அதில் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு லேமென்க்கு வந்து சயின்ஸ் அண்ட் மெடிசன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவரால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர்ஸ் நோட்டில் வந்து சொல்கிறாரு. பொதுவாக நம்மளுமே மெடிசன் பற்றி சயின்ஸை பற்றி நம்ம ஒரு ஜென்ரல் டிஸ்கஷனில் நம்ம எடுக்க மாட்டோம், அது நிறையா காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ரெண்டாவது நிறையா சூடோ சயின்ஸாக போய் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு லேமென்க்கு சில விஷயங்களை புரிய வைக்கிறது கஷ்டம், பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் வந்து அந்த மெடிக்கல் சயின்ஸை பற்றின விஷயங்களை வந்து சொல்ல முடியும். அதை தான் ஆத்தர் வந்து இந்த ஆத்தர்ஸ் நோட்டில் வந்து சொல்கிறாரு. இன்ட்ரொடக்ஷன் சாப்டர் பற்றி பார்க்கலாம். அதில் அவருக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஒரு ட்ரீமை பற்றி சொல்கிறாரு. நிறையா வந்து எக்ஸ் வந்து வானத்துலேருந்து விழுற மாதிரி அவருக்கு அந்த கனவுல தெரியுது. அதில் ஒரு பேஸ்கெட் வச்சு அதை பிடிக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு, ஆனால் ஒரு ஒரு தடவையும் பிடிக்க முடியாமல் கீழே விழுந்துகிட்டே இருக்குது. அந்த முட்டையெல்லாம் உடஞ்சிருது, எப்படியாவது அதை கேட்ச் பண்ணும் உடையாமல் பிடிக்கணும்னு பார்க்குறாரு, ஆனால் ஒரு ஒரு டைமும் கீழே விழுந்துகிட்டே இருக்குது, உடஞ்சிருது. அது யார் அந்த மாடியிலிருந்தோ மேலேருந்தோ யார் அந்த முட்டையெல்லாம் போடுறான்னு சொல்லி பார்க்கணும்னு அவருக்கு தோன்றதே இல்லை. தோணாமலே அதை பிடிக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு, ஆனால் முட்டையெல்லாம் கீழே விழுந்து உடஞ்சிருது. ஆனால் இந்த ட்ரீம் வரும்போது முழிச்சிடுறாரு. அந்த டைம் எங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காருன்னா ஜான் ஹாப்கின்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆத்தர் வந்துட்டு. அதிகமாக அவர் வந்து ட்ரீட் பண்ணக்கூடிய டிசீஸ் வந்து பேங்க்ரியாட்டிக் கேன்சர். அதுக்கான சர்ஜரி வந்து பார்த்தா பேங்க்ரியாஸுடைய ஹெட் அதுக்கப்புறமா ஸ்மால் இன்டெஸ்டைனுடைய ஒரு பார்ட்டையும் ரிமூவ் பண்ணுறதா இருக்குது அந்த சர்ஜரி. அந்த சர்ஜரி பண்ணியும் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இறந்துடுறாங்க. அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த சர்ஜரி முடிஞ்சாலும் அந்த சக்ஸஸ்ஃபுல் சர்ஜரியிலேருந்து ஒரு 30 நாளில் நிறைய பேர் இறந்துடுறாங்க. அப்போ அது சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையான்னு வந்து யோசிக்கிறார் ஆத்தர் வந்து. அது அப்போ அந்த ட்ரீம் கூட கம்பேர் பண்ணுறாரு இந்த சர்ஜரிஸை. என்ன தான் இருந்தாலும் பிடிக்கணும்னு நினச்சாலும் அந்த முட்டை போய் எப்படி விழுந்து உடஞ்சிடுற மாதிரியும் காப்பாற்றணும்னு நினச்சி அவர் ஆப்ரேஷன் பண்ணாலும் நிறைய தடவை அந்த முட்டை வந்து விழுந்து உடையிற மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இதை நினச்சி சக்ஸஸ்ன்றது இந்த சக்ஸஸ்ஃபுல் சர்ஜரியில் இல்லையோ அப்படின்னு சொல்லி மெடிசனை வந்து குவிட் பண்ணி வேறு கரியர் சூஸ் பண்ணிடுறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் வேறு நடக்கக்கூடிய வேறு ஈவெண்ட்ஸ்னால் மறுபடியும் மெடிக்கல் ப்ரொஃபஷனுக்குள்ளேயே வந்துடுறாரு. அவர் இப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த முட்டையை கேட்ச் பண்ணுறத நம்ம பார்க்கக்கூடாது, அந்த பில்டிங்குடைய டாப்லேருந்து யார் அந்த முட்டையெல்லாம் கீழே போடுறா அவங்கள தான் ஸ்டாப் பண்ணணும், அவங்கள வந்து அந்த பில்டிங்குடைய டாப்லேருந்து ரிமூவ் பண்ணால் அந்த முட்டை போடுற பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது அந்த டிசீஸ் வந்து சிவியர் ஆனதுக்கப்புறம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த டிசீஸ் வரதுக்கு முன்னாடியே அதை ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை நோக்கி போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நான் நினைக்கிறேன். அதை ஃபர்தராக இந்த புக்கில் அதிகமாக இதை பற்றி பேசுவேன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரொடக்ஷனில் வந்து சொல்கிறாரு. அந்த முட்டையையும் அந்த டிசீஸ்க்கு வந்து சாகிறதையும் ஒரு பேரலாக எடுக்கிறாரு. அது அந்த முட்டை வரதுக்கான காரணத்தை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இந்த இடத்துல. அது வந்து டிசீஸ் வரதுக்கு முன்னாடியே அதனுடைய ரீசனை கண்டுபிடிச்சி அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். கண்டினியூஸாக நம்ம படிப்போம் என்ன சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக இந்த புக்குடைய ஃபஸ்ட் சாப்டர் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் சாப்டரோட பேர் வந்து த லாங் கேம். ஃப்ரம் ஃபாஸ்ட் டெத் டு ஸ்லோ டெத். அதில் வந்து ஒரு கோட்டோடு ஆரம்பிக்கிறாரு பிஷப் டெஸ்மான் டூட்டு உடையது. தேர் கம்ஸ் அ பாயிண்ட் வேர் வி நீட் டு ஸ்டாப் ஜஸ்ட் புல்லிங் பீப்புள் அவுட் ஆஃப் த ரிவர், வி நீட் டு கோ அப் ஸ்ட்ரீம் அண்ட் ஃபைண்ட் அவுட் வை தேர் ஃபாலிங் இன். ஒரு ரிவரில் பீப்புள் வந்து செத்து விழுந்து கிடக்கிறத வெளியெடுத்தால் பத்தாது, அவங்க எதுக்காக அதில் விழுறாங்கன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஷப் டெஸ்மான் டூட்டுவுடைய கொட்டேஷனோட இந்த சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த சாப்டரில் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஈஆரில் ஒரு உமன் இறக்கும்போது அவர் பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்கிறாரு. எமர்ஜென்சி ரூமில் அவர் வந்து ட்ரைனிங்கில் இருக்கும்போது, ஜஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதே பார்த்துருக்காரு. அங்கே வந்து வாலண்டியராக ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத்தோட மிட் தேர்ட்டிஸில் ஒரு உமன் வந்து வராங்க. அவங்க வந்து ஈஸ்ட் பால்டோ ஆல்டோ அப்படின்ற ஈஸ்ட் பாலோ ஆல்டோன்ற இடத்துலேருந்து வராங்க. அந்த இடத்துல வந்து ஒரு வெல்த்தி டவுனாக இருந்தாலும் அந்த பூரா இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்க இடத்துலேருந்து அவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்த உடனே வந்து அந்த இகேஜி லீட்ஸ் எல்லாம் அவங்க மேலே மாட்டி ஆக்சிஜன் மாஸ்க்கெல்லாம் அவங்க நோஸ் மவுத் மேலே வச்சு அவங்களுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போ இவர் வந்து அந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகாது, ஜஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுனால அவர் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டில் இன்வால்வ் ஆகலை. ஆனால் அந்த பேஷண்ட் பக்கத்தில் உட்காந்து வாட்ஸ் யுவர் நேம், டூ யூ ஹேவ் கிட்ஸ், ஹவு லாங் ஹேவ் யூ பீன் ஃபீலிங் திஸ் வே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஸ்மால் டாக் மாதிரி ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறாரு. அப்புறம் வந்து அவங்களுடைய ஃபேஸ் வந்து டைட் ஆயிடுது, ஃபியர் வந்து அவங்க முகத்தில் தெரியுது, ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் அதிகமாயிருது, ஐஸ் வந்து ரோல் பேக் ஆயிடுது, கான்ஷியஸ்னஸ் போயிடுது. அந்த டைமில் ஈஆர்க்குள்ளே வந்து நர்சஸ் டாக்டர்ஸ் எல்லாரும் உள்ளே வந்து டக்குன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. சிபிஆர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரிக் டீஃபிபிலேட்டர்ஸ் எல்லாம் மாட்டி பம்ப் பண்ணி அவங்கள வந்து திருப்பி வந்து மூச்சு விட வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ சிபிஆர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ சிபிஆர் பண்ணிகிட்டு இருந்த அந்த ஹாஸ்பிட்டலோட ரெசிடென்ட் வந்து இவரை கூப்பிட்டு, நீங்கள் ஏன் இவ்வளோ நேரம் சும்மா உட்காந்துருக்கீங்க, நீங்கள் வந்து சிபிஆர் பண்ணுங்கள், நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவரை பண்ண சொல்கிறாரு. இவர் வந்து அப்போ ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு மேனக்கின், அதாவது படிக்கும்போது இந்த மேனக்கின்ஸ்லாம் வச்சு சிபிஆர் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மேனக்கின் இல்லாமல் ஒரு லைவ் ஹியூமன் பீயிங் மேலே அப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து சிபிஆர் வந்து ட்ரை பண்ணுறாரு. சிபிஆர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு சர்ஜனாக இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து அவர் ட்ரீட் பண்ணும்போது இறந்துருந்தாலும், இந்த உமனுடைய ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து இவர் ட்ரீட் பண்ணும்போது இறந்தனால இவங்க வந்து அவருடைய ஞாபகத்தில் எப்பயுமே இருக்காங்க. எதனால் அவங்க இறந்தாங்கன்னு யோசிச்சுட்டே இருக்காரு. அந்த இப்போ வந்து அவர் நல்ல ட்ரெயின்டாக இருக்கனால பல்முனரி எம்பலிசம் அப்படின்ற டிசீஸ்னால இறந்துருக்கலாம் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு. ஆனால் அந்த இயர்லி ஸ்டேஜில் வந்து எதனால் இறந்தாங்க, அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும், ஹாஸ்பிட்டலுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் படிச்செல்லாம் முடிச்சுட்டு ஒரு சர்ஜிக்கல் ரெசிடெண்ட்டாக ஜான் ஹாப்கின்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது டெத் வந்து ரெண்டு ஸ்பீடில் வருது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஒன்று வந்து ஃபாஸ்ட் டெத், இன்னொன்று வந்து ஸ்லோ டெத். இன்னர் சிட்டி பால்டிமோர், இந்த பால்டிமோர்ன்ற சிட்டி வந்து த வயர் அப்படின்ற சீரியலில் நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அதிலேயே நம்ம பார்த்துருப்போம், அதிகமாக க்ரைம் நடக்கக்கூடிய ஒரு சிட்டியாக தான் அதை காமிச்சிருப்பாங்க. ஃபாஸ்ட் டெத் வந்து அதிகமாக ஏன் இந்த சிட்டியில் நடக்குது அப்படின்னு இந்த சர்ஜன் சொல்கிறாருன்னா, அதிகமான கன்ஸ் நைவ்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பீடிங் ஆட்டோமொபைல்ஸ், இது வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஃபாஸ்ட் டெத் நிறையா இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. வைலன்ஸ் ஆஃப் த சிட்டி வந்து ஒரு ஃபீச்சராகவே இருக்குது, அவரோட ட்ரைனிங் ப்ரோக்ராம்லேயுமே அது ஒரு ஃபீச்சராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஹாப்கின்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து ஏன் இவர் வந்து சூஸ் பண்ணுறாருன்னா, அது வந்து லிவர் அண்ட் பான்க்ரியாட்டிக் கேன்சர் சர்ஜரிக்கு வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஆனால் வந்து நைட்டில் பார்த்தா அதிகமாக வந்து கன் ஷாட், ஸ்டாபிங் வூண்ட்ஸ், இதனுடைய கேஸாகவே வருது. ஒரு நாளைக்கு ஒரு 10 ட்ராமா கேசஸ் வந்து ஒரு ஆவரேஜாக வந்துக்கிட்டே இருக்குது. அதிகமாக யார் வந்து இதில் அட்டாக் ஆகி வராங்கன்னா, யங், புவர், பிளாக் மேல்ஸ் தான் வந்து அதிகமாக வராங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இது வந்து ஃபாஸ்ட் டெத். ஸ்லோ டெத்துன்னு இன்னொன்று வந்து இவர் சொல்கிறது வந்துட்டு, மார்னிங்கில் தான் அதிகமாக வராங்க. இந்த ஃபாஸ்ட் டெத் நைட் வர மாதிரி ஸ்லோ டெத் வந்து மார்னிங் தான் அதிகமாக நடக்குது. வாஸ்குலர் டிசீஸ், ஜிஐ டிசீஸ், கேன்சர், இந்த மாதிரி டிசீசஸ் வந்து அதிகமாக வந்து ஸ்லோவர் டெத்தாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. டிஃப்ரென்ஸ் வந்து பேஷண்ட்ஸுடைய வூண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அதுக்கப்புறம் லாங் அன்டிடெக்டட் டியூமர்ஸ்னால தான் இதெல்லாம் வந்து வருது, வெல்தியாக இருக்கவங்க அதிகமான பேர் வந்து இதில் இறக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. கேன்சர் வந்து டசன் கேர் ஹவ் ரிச் யூ ஆர் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் எவ்வளோ ரிச்சாக இருந்தாலும் ஏதோ ஒரு வழியில் உங்களை வந்து சாவடிச்சிரும் அப்படின்ற மாதிரி வந்து இதில் சொல்கிறாரு. அதிகமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான வழிகள் அதிகமாக வந்திருந்தாலும் இவர் வந்து அந்த ட்ரீட் பண்ண காலகட்டங்களில் அதிகமான பேர் ஸ்லோ டெத்தில் வந்து இறந்துருக்காங்க. அதை ஒரு நேராக பார்த்தனால அதை வந்து சொல்கிறாரு. இந்த ஸ்லோகத்து வந்து இவரை அதிகமாக பாதர் பண்ணுது. இந்த புக் வந்து ஆனால் டெத்தை பற்றி இல்லை, அதனுடைய ஆப்போசிட்டை பற்றி அப்படின்னு வந்து இந்த பகுதியில் சொல்கிறாரு. ஃபஸ்ட் சாப்டருடைய அடுத்த பகுதியை பார்க்கலாம். அந்த ஃபஸ்ட்டு டெத்தை அவர் பார்த்து 25 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் அவர் மெடிசன் தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஆனால் சர்ஜரியோ ஏதோ பண்ணல. ஒரு கையோ காலோ உடைச்சிட்டு போனால் அவர் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல அவர் இல்லை. அப்போ என்ன அவர் மெடிசனில் பண்ணுறாரு, லாங்கிட்யூட்டி, அதாவது நீண்ட நாள் வாழக்கூடியதை பற்றி அவர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இதை பற்றி அவர் ஒரு பார்ட்டிலையோ எங்கேயோ பேசுறது இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஏன்னா வந்து இந்த நீண்ட நாள் வாழ்க்கையை பற்றி காலங்காலமாக பல பேர் வந்து ஒரு தவறான ஒரு கருத்தியலை வந்து உருவாகிட்டே வராங்க. அந்த ஒரு கூட்டத்தோடு இவர் சேர விரும்பலை. அதனால் ஒரு லாங்கிட்யூட்டி, நீண்ட நாள், அதுக்கான ஒரு சூத்திரத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி யாரையும் ஏமாத்துகிற ஒரு ஸ்கீம் அவர் எடுக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. லாங்கிட்யூட்டின்றது வந்து 120 வருஷம், 150 வருஷம் வாழ்கிறதோ இல்லை வந்து சாகாவரத்தோட ஃபார் எவர் வாழ்கிறதோ கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஏன்னா எவல்யூஷனில் வந்து எல்லாருமே ஒரு நாள் சாத்தியத்து தான் போகணும். அது வந்து டைம் வந்து ஒரு ஆரோ மாதிரி ஒரே டைரக்ஷனில் தான் போகும். நம்மளும் சரி, பிளான்ஸும் சரி, அனிமல்ஸும் சரி, வாழ ஆரம்பிச்சிட்டா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம எல்லாருமே இறந்து போய் தான் ஆகணும். அப்போ லாங்கிட்யூட்டின்றது என்ன? ரொம்ப நாள் வாழ்ந்து நம்ம அப்படியே வந்து டிகே ஆகிட்டே வந்து போய் நம்ம செயலிலேருந்து போகிறது தான் லாங்கிட்யூட்டியா அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் பண்ணுறாரு. ஒரு க்ரீக்கில் ஒரு மித்தாலஜிக்கல் கேரக்டரான டித்தோனஸ் அப்படின்ற கேரக்டரை பற்றி பேசுகிறாரு. அவர் வந்து கடவுள்கிட்ட வந்து சாகாவரம் வந்து வேண்டுறாரு. அது வேண்டும்போது சாகாவரம் கிடச்சிருது. ஆனால் நெடுநாள் வாழ்ந்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் அவரோட உடல் வந்து செயலிழந்துக்கிட்டே வருது. அவரோட யூத் வந்து போயிட்டே வருது. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சாகாவரத்தோடு வாழ்கிறாரு அப்படின்ற ஒரு கதையை வந்து குறிப்பிடுறாரு. இட்டர்னல் லைஃப்பை வந்து கேட்டாரே தவிர இட்டர்னல் யூத்தை வந்து கேட்காம விட்டார் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதை பேரலலாக எங்கே ட்ரா பண்ணுறாருன்னா, இவரோட பேஷன்ஸ்லாம் நிறைய பேர் எங்களுக்கு வந்து ரொம்ப நாள்லாம் வாழ வேண்டாம் அப்படின்னு வந்து இவர்கிட்ட சொல்கிறத வந்து குறிப்பிடுறதா வந்து சொல்கிறாரு. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து கிரிப்பிள்டாவோ, ஃபிசிக்கலி ஃப்ரெயிலாவோ, இல்லை ஒரு டிமென்ஷியா, எல்லாத்தையும் மறக்கிற ஒரு ஸ்டேஜ்லேயோ வந்து ரொம்ப கஷ்டத்தோடு வந்து எல்டர்ஸ் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தே வந்து இவங்க வாழ்ந்து வரதுனால எங்களுக்கு வந்து நீண்ட நாள்லாம் ஒன்றும் வாழ வேண்டாம் அப்படின்ற ஒரு ரிக்வஸ்ட்டோடு தான் இவர்கிட்ட வராங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அந்த இடத்துல இவர் அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுடைய கடைசியின் நாட்களை கழித்த மாதிரி நீங்கள் ஒன்றும் கழிக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. 1900 வருஷங்களில், அதாவது 1900ஸில் வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, 50 கீழே தான் இருந்துச்சு. அதிகமான ரீசன் வந்து ஃபாஸ்ட் டெத்தாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆக்சிடென்ட்ஸு, இன்ஜுரிஸு, அப்புறம் இன்ஃபெக்சியஸ் டிசீசஸ், இந்த மாதிரி சீக்கிரமாக கொல்லக்கூடிய நோய்கள் அப்புறம் பிரச்சனைகளால் தான் அதிகமாக வந்து இறந்து போனாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து சயின்ஸு, மெடிசன்லாம் நல்லா டெவலப் ஆனனால நம்ம வந்து இந்த ஃபாஸ்ட் டெத்து குறைஞ்சி அதிகமான ஸ்லோ க்ரானிக் டெத்து தான் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த புக்கை படிக்கக்கூடிய நிறைய பேர் வந்து 70 அல்லது 80 வயசு வரைக்கும் வாழ்வோம் அப்படின்ற எதிர்பார்ப்போடு இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. 4 ஹார்ஸ்மென் ஆஃப் டெத் அப்படின்னு இவர் 4 நோய்கள் எதை சொல்கிறாருன்னா, ஹார்ட் டிசீஸ், கேன்சர், நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீஸ், இல்லைனா Type 2 டயபிட்டிஸ். இந்த 4 டிசீசஸ் தான் வந்து 4 ஹார்ஸ்மென் ஆஃப் ஸ்லோ டெத் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் லாங்கிட்யூட்டி எப்படி அச்சீவ் பண்ணலாம், டு லிவ் லாங்கர் அண்ட் லிவ் பெட்டர் ஃபார் லாங்கர், இதை வந்து எப்படி வந்து இது பண்ணி இந்த ஸ்லோ டெத்துடைய காசஸ் வந்து எப்படி கன்ஃபரண்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த புக்கில் அதிகமாக பேசுவார் அப்படின்னு நினைக்கிறேன். லாங்கிட்யூட்டி வந்து 2 காம்பனண்ட் இருக்குது. ஒன்று வந்து எவ்வளோ நாள் வந்து வாழ்கிறோம், ஹவு லாங் நம்ம வாழ்கிறோன்றது ஒன்று. ரெண்டாவது வந்து எவ்வளோ நல்ல, ஹவு வெல் யூ லிவ்ன்றது ஒன்று இருக்குது. இதை வந்து ஹெல்த் ஸ்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. லைஃப் ஸ்பேன் அப்படின்ற கான்செப்ட் மாதிரி ஹெல்த் ஸ்பேன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து சொல்கிறாரு. இப்போ இந்த டித்தனஸ் கதையில் வந்து எப்படி வந்து அவன் யூத்தை ரிக்வஸ்ட் பண்ணாமல் நெடுநாளை மட்டும் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி ரொம்ப கஷ்டத்தோடு சாகாவரத்தில் இருந்தாலும், அது மாதிரி ஹெல்த் ஸ்பேன் இல்லாமல் அதிகமான லைஃப் ஸ்பேன் இருந்தாலும் டிசபிலிட்டி அண்ட் டிசீஸோடையே அதிகமான நாட்கள் வாழ வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. Chapter 1 அடுத்த பாட் பார்க்கலாம். இதில் வந்து ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தர் வந்து இந்த நீண்ட நெடுநாள் வாழ்க்கையை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான ஸ்கில் இல்லாதது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவருக்கும் மற்ற டாக்டர்ஸ் இவங்களுக்கு தெரியக்கூடிய சில விஷயங்களால் ஃபாஸ்ட் அல்லது ஸ்லோ டெத்தை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதோ இல்லை அதை கொஞ்ச நாள் தள்ளி போடுறதோ முடியும். மருத்துவம் பார்க்குறதுனாலையோ, ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனாலையோ, ஒரு இன்ஜுரி ஆகி வரவங்களுக்கு வந்து அந்த ட்ராமா கேர் கொடுக்கறதுனாலையோ டாக்டர்ஸாக இருக்கவங்களுக்கும் சர்ஜன்ஸாக இருக்கவங்களுக்கும் தெரியும், ஆனால் நார்மல் பீப்புளாக இருக்கவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இவங்களே வந்துட்டு ஒரு டிசீஸ் வந்து அது ஒரு பிரச்சனை ஆகக்கூடிய ஒரு ஸ்டேஜில் தான் வந்து அதை பார்க்குறாங்க. அது ஒரு இயர்லி ஸ்டேஜ்லேயே பார்த்து அது ஒரு பிரச்சனை ஆகிறதுக்கு முன்னாடியே அதை பார்த்து ஸ்டாப் பண்ணுறது இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதில் இன்னொரு பிரச்சனையாக அவர் என்ன சொல்கிறாருனா, ஒரு ட்ராமா விக்டிமையும் ஒரு ஆக்சிடென்ட்லேயோ இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு பேஷண்ட்டையும், ஒரு டயபெட்டிஸ் இந்த மாதிரி கேஸில் ஒரு ஹார்ட் டிசீஸில் வரக்கூடிய பேஷண்ட்டையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறோம், அதுவே ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. பேஷண்ட் வந்து இப்போ ஒரு சீரியஸான ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு போன ஒரு பையனை பற்றி சொல்கிறாரு. அவர் வந்து கார் வந்து இடிச்சிருது, அவர் வந்து இவரால் காப்பாற்ற முடியல, அந்த ஒரு சூழ்நிலையை பற்றி சொல்கிறாரு. இப்போ அந்த சிச்சுவேஷனில் அந்த பேஷண்ட் வந்து ஃபுல் இன்ஜுரி ஆகிட்டு அந்த டெத்து கிட்ட போனதுக்கப்புறம் தான் அந்த டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வரப்படுறாரு ஒரு சீரியஸான ஆக்சிடெண்ட் கேஸில். இப்போ அதே மாதிரி தான் இந்த ஹார்ட் டிசீஸ் டயபெட்டிஸ் கேஸஸ் வேறு கேன்சர் கேஸ்லேயுமே வந்துட்டு அந்த லாஸ்ட் ஸ்டேஜில் தான் அவங்க வராங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே இயர்லி ஸ்டேஜ்லேயே ரொம்ப நாள் வந்து டெவலப்மெண்ட் அந்த டிசீஸ் வந்து பேஷண்ட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. யாருமே வந்து ஒரு டாக்டருடைய வாட்சில் சாகக்கூடாதுன்னு அவங்க நினச்சாலும் அது ஏற்கனவே அந்த டிசீஸ் நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறம் அவங்க வரதுனால காப்பாற்றுறதுக்கான சான்சஸ் வந்து கம்மியாயிருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் மாடர்ன் மெடிசின் வந்து நிறைய எஃபர்ட்ஸ் வந்து எடுத்திருக்கு இந்த இந்த டிசீசஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதில், ஆனால் நிறைய கண்ட்ரோல் பண்ண முடியல, ப்ராக்ரஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதில் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அதாவது ஹார்ட் டிசீசஸில் வந்து அதிகமாகவே வந்து கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருந்திருக்கு லாஸ்ட் ஒரு 60 இயர்ஸாக. 2/3 வந்து குறைஞ்சிருக்கு, அதில் ஒரு டெத் ரேட் வந்து ஒரு ஹார்ட் டிசீஸ் இல்லை கார்டியோவாஸ்குலர் டிசீஸில் வந்து குறைஞ்சிருக்கு, ட்ரீட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி கேன்சரில் வந்து எந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுதோ அதை விட ரொம்ப அதிகமாக வந்து ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் தான் வந்து அதில் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எக்ஸாம்பிள் வந்து ஒரு லங் கேன்சர் வந்து ட்ரீட்மெண்ட்டை விட ஸ்மோக் பண்ணாமல் இருக்கிறது தான் லங் கேன்சர் வந்து குறைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் Type 2 டயபெட்டிஸை பற்றி கொஞ்சம் விலாவரியாகவே சொல்கிறாரு. இப்போ 140 அப்படின்ற இதுக்கு மேலே சுகர் லெவல் போனால் மட்டும்தான் அதை Type 2 டயபெட்டிஸ் கேஸாக எடுத்து சீரியஸான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ அது ஒரு 137 எடுத்தால் அந்த கண்டிஷனை வந்து ப்ரீ டயபெட்டிஸாக எடுத்து ஒரு மாடரேட்டான ட்ரீட்மெண்ட், வாக்கிங் போங்க, டயட்டில் வந்து கொஞ்சம் இது பண்ணுங்கள், அதுக்கப்புறமா மெட்மார்ஃபின் மாதிரி டேப்லெட்ஸ் தராங்க. ஆனால் அது பெரிய அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இப்போ ப்ரீ டயபெட்டிஸ் கண்டிஷனே ஒரு லேட் கண்டிஷன் தான், அதை விட ஒரு இயர்லி ஸ்டேஜ்லேயே வந்து டயக்னோஸ் பண்ணி சீக்கிரமாகவே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணால் தான் வந்து அந்த டிசீஸுடைய வீரியத்தை வந்து குறைக்க முடியும். அது ஒரு பிரச்சனையாகிறதுக்கு முன்னாடியே அதை ஸ்டாப் பண்ண முடியறதுக்கு வந்து இயர்லி ஸ்டேஜ்லேயே வந்து டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணணும். அப்போ தான் வந்து டயபெட்டிஸாக இருக்கட்டும், ஹார்ட் டிசீஸாக இருக்கட்டும், கேன்சர் இல்லை நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீஸுடைய பிரச்சனையை வந்து நம்ம குறைக்க முடியும். ஸ்லோ டெத்தை வந்து ஒரு ஸ்லோ டெத்தாக அது வந்து வராமல் இருக்கணும்னா ரொம்ப இயர்லியராகவே டயக்னோஸ் பண்ணி அது மெதுவாக ஸ்லோ ஸ்லோவாக உடம்புக்குள்ளே அது ஒரு சீரியஸான பிரச்சனையாக மாறுறதுக்கு முன்னாடி அதை கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணி அதை சால்வ் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அடுத்ததாக மறுபடியும் இந்த நீண்ட நெடுநாள் வாழ்க்கையை பற்றி அவர் எப்படி யோசிக்க ஆரம்பித்தார்ன்றதுக்கு இன்னொரு ஒரு கதையை சொல்கிறாரு. September 8, 2009 கேட்டலின் ஐலாண்டில் அவர் நின்றுட்டுருக்கும்போது அவர் ஒய்ஃப் ஜில் அவரை பார்த்து, நீங்கள் வந்து முன்னாடி இருந்ததை விட ரொம்ப அந்த அளவுக்கு தின்னாக இப்போ இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவர் வந்து அந்த டைம் தான் வந்து லாஸ் ஏஞ்சலஸ்லேருந்து இந்த கேட்லின் ஐலாண்டுக்கு ஸ்விம் பண்ணியே போயிருக்காரு. அவர் நம்ம அத்லெட்டிக்காக தான் இருக்கோம் அப்படின்னு வந்து எல்லாரும் காமனாக நினைக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அவரோட அந்த டைமில் அவருக்கு 36 வயசு ஆகுது, அந்த வயசில் இருக்கக்கூடிய ஆளுங்க நினைக்கிற மாதிரியே அத்லெட்டிக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அவர் வந்து அவர் ஃபிட்டாக இருந்ததை விட 50 பவுண்ட்ஸ் வந்து அதிகமாக இருந்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு, அதில் இன்னும் வந்து வேர்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது வந்து அவருக்கு தெரியுது. அவரோட உடம்பு வந்து இன்சுலின் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறது வந்து நோட் பண்ணுறாரு. Type 2 டயபெட்டிஸ் அந்த நோய் வரக்கூடிய வழியில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. டெஸ்டோஸ்டிரோன் லெவல்ஸ் வந்து அதுவும் ரொம்ப கம்மியாக இருக்குது, பிலோ த 5% ஃபார் அ மேன் ஹிஸ் ஏஜ் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவரோட ஃபேமிலியில் நிறைய பேருக்கு வந்து Type 2 டயபெட்டிஸ், அப்புறம் கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ், அவர் ஃபேமிலியில் அவங்க அப்பா சைடில் யாருக்கோ வந்து சுகர்னால் வந்து ஒரு ஆமோ லெக்கோ வந்து ஆம்பியூட்டேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பற்றி யோசிக்கும்போது ஜெனட்டிக்கலாகவுமே நமக்கு இந்த டிசீஸ் வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கோ அப்படின்னு வந்து யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் நீண்ட வாழ்க்கை, நீண்ட நாள் வாழ்க்கையை பற்றி அதிகமாக கான்டெம்ப்ளேட் பண்ணுறாரு. அதை பற்றி ரொம்ப அப்சஸ்ட் ஆகிறாரு. அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய சயின்டிஃபிக் லிட்ரேச்சர் வந்து படிக்கிறாரு. அவருக்கு வந்து இந்த சயின்ஸ் மேலே அதிக க்யூரியாசிட்டி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஹார்ட் டிசீஸ்க்கான ஆக்சுவலான காசஸ் என்ன அப்படின்றத வந்து படிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜெரண்டாலஜி அப்படின்ற ஸ்டடியை படிக்கிறாரு. ஏஜிங் பீப்புளுக்கு எதனால் பிரச்சனை வருது? ஜெரண்டாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் ஏஜிங் அண்ட் ஓல்டர் அடல்ட்ஸ். எதனால் வந்து நம்ம ஏஜ் ஆகிறோம், அந்த ஏஜிங்குடைய எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்றது வந்து படிக்கிறாரு. அப்புறம் டீஜெனரேட்டிவ் டிசீசஸ் லைக் அல்சைமர் டிசீஸ், அது எப்படி ஜாஸ்தியாக வருது. அது கேன்சரை பற்றி படிக்கிறாரு மறுபடியும். அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், அது எப்படி வருது அப்படின்றத பற்றி படிக்கிறாரு. அப்புறம் மாடர்ன் மெடிசன் வந்து ஏன் வந்து இந்த க்ரானிக் டிசீசஸ்லாம் ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்றத பற்றி ரிசர்ச் பண்ணுறாரு. இப்படி படிக்கும்போது தான் அவர் என்ன ரியலைசேஷனுக்கு வர்றாருன்னா, இந்த முக்கியமான நாலு டிசீஸஸ் சொல்கிறார் இல்லையா, டைப் 2 டயபெட்டிஸ், கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ், நியூரோடீஜெனரேட்டிவ் டிசீசஸ், அப்புறம் கேன்சர், இந்த நாலு டிசீஸையுமே வந்து ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் வந்து இன்டர் கனெக்டடாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை ஒரு டிசீஸை நம்ம ப்ரிவெண்ட் பண்ண நம்ம எஃபர்ட் போட்டால் அது மற்ற டிசீஸையுமே ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு எஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. மெடிசின் ஏன் வந்து இதில் ஃபெயில் ஆகுது, இந்த டிசீஸ் எல்லாம் ட்ரீட் பண்ணுறது அப்படின்றத பற்றி யோசிக்கும்போது சில கன்க்ளூஷன்ஸ்க்கு வராரு. சில வார்னிங் சைன்ஸை பற்றி சொல்கிறாரு. பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து நம்ம இந்த நாலு இம்பார்ட்டண்ட்டான டிசீசஸ் பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலும் அதை பற்றின சில க்ரூஷியலான திங்ஸ் வந்து நம்ம இன்னும் சரியாக வந்து இது பண்ணல, ரூட் காசஸை வந்து நம்ம டிடியூஸ் பண்ணல அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுக்கும்போது நம்ம உடம்புல இருக்க குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் வந்து ஒரு டெஸ்ட்டாக நம்ம பார்க்கும்போது அது வந்து நமக்கு ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கான ஆக்சுவல் ரிஸ்க்கை பற்றி அது சரியாக காட்டுறதில்ல அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து இந்த டைப் 2 டயபெட்டிஸில் வந்து போகிறதுக்கு ஒரு அண்டர்லையிங் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு அண்டர் டயக்னோஸ்ட் லிவர் கண்டிஷன், அதை பற்றி பெரிய அளவுக்கு நம்ம பேசுகிறதில்ல சொசைட்டியில் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மெட்டபாலிக் டிரேஞ்ச்மெண்ட், அது வந்து டைப் 2 டயபெட்டிஸ் வந்து காஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் டிசீஸ், கேன்சர், அல்சைமர்ஸ் வந்து காஸ் பண்ணுறதுக்கும் அது ஒரு கேன்சராக இருக்குது. அதனால் இந்த மெட்டபாலிக் டிரேஞ்ச்மெண்ட்டை நம்ம வந்து அட்ரஸ் பண்ணால் மற்ற டிசீஸையும் சேர்த்து நம்ம அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லா டயட்ஸுமே சிமிலராக தான் இருக்குது, அதனால் டயட்ஸை எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது நம்ம ஆர்கியூ பண்ணுறதை விட்டுட்டு நியூட்ரிஷனல் பயோ கெமிஸ்ட்ரியை பற்றி நம்ம ஆர்கியூ பண்ணணும், அதை பற்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. அதை பற்றி இந்த புக்கில் அதிகமாக பேச போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம கன்சியூம் பண்ணுறக்கூடிய ஃபுட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான மேக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து கார்போஹைட்ரேட், ஃபேட், அப்புறம் ப்ரோட்டீன். இதில் கார்போஹைட்ரேட் ஃபேட்டை விட அதிகமாக ப்ரோட்டீனை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், நமக்கு வயசாக ஆக அதிகமாக ப்ரோட்டீனை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எக்ஸசைஸ் பண்ணுறவங்களும் அதிகமாக ப்ரோட்டீன் வந்து கன்சியூம் பண்ணணும், யங்காக இருக்கவங்களும் அதிகமாக ப்ரோட்டீன் வந்து கன்சியூம் பண்ணணும், சில்ட்ரனுக்கும் அதிகமாக ப்ரோட்டீன் வந்து கொடுக்கணும். அப்புறம் வந்து நீண்ட நாள் வாழ்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் ட்ரக் இருந்தால் அது வந்து எக்ஸசைஸாக தான் இருக்கும். எக்ஸசைஸ் மாதிரி வேறு எதுவுமே வந்து வாழ்க்கையுடைய அந்த காலகட்டத்தை வந்து நீட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ விஷயங்கள் பண்ணியும் வாழ்க்கையுடைய லாங்கிட்யூட்டியை இன்க்ரீஸ் பண்ணாலும் அது ஒரு மீனிங்லெஸ் லைஃப்பாக தான் இருக்கும். நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எமோஷ்னல் ஹெல்த் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எமோஷ்னல் சஃபரிங் வந்து நம்மளை வந்து டெசிமேட் பண்ணிடும், நம்ம ஹெல்த்தை வந்து ரொம்ப வந்து அஃபெக்ட் பண்ணிடும் எல்லா விதத்துலையும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதனால் அதை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஃபஸ்ட் சாப்டரோட கடைசி பாட்டு வந்து பார்க்கலாம். இந்த லாஸ்ட் பாட்டில் வந்து இந்த புக் எதுக்கு தேவை அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. லாங்கிட்யூட்டி அல்லது நீண்ட நாள் வாழ்க்கையை பற்றின புக் எதுக்கு தேவை அப்படின்னு சொல்லி கேக்குன்ற க்வெஸ்டனோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதில் வந்து முன்னாடி எழுதின ரைட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு எதை பற்றி எழுதியிருக்காங்கன்னா, ஒரு டயட்டை பற்றியோ, ஒரு ஸ்பெசிஃபிக்கான டயட்டு, இல்லை மெடிடேஷன் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா வந்து ஏதோ ஒரு சூப்பர் ஃபுட்டை பற்றி பேசுகிறது, இல்லை உங்கள் எனர்ஜியை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்கிறது மூலியமாக நீங்கள் வந்து டெத் அவாய்ட் பண்ணி ரொம்ப நாள் வாழலான்றதை பற்றி பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதில் வந்து பேஷன் இருக்கே தவிர ஒரு சயின்டிஃபிக் ரிகர் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இன்னொரு சைடு லாங்கிட்யூட்டியை பற்றி என்ன இருக்குன்னா, சயின்டிஸ்ட் வந்து நம்மளுடைய ஜீன்ஸு, நம்மளுடைய செல்லுலார் பாத்வே, இதை ரீப்ரோக்ராம் பண்ணுறது மூலியமாக நம்ம ஏஜ் ஆகாமல் ரொம்ப நாள் வாழ வைக்க முடியுமான்றதை பற்றி ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ரிசர்ச் வந்து நம்மளுடைய வாழ்நாள்லேயே இது நிறைவடையாது, ஆனால் இதில் அதிகமாக ரிசர்ச் போயிட்டு தான் இருக்குது அப்படின்றது வந்து சொல்கிறாரு. இப்போ ஆத்தர் வந்து இந்த புக்கில் என்ன ட்ரை பண்ணுறாருன்னு சொல்ல வராரு. ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்டிஃபிக்காக ரூட்டடான விஷயத்தை மட்டும் நமக்கு வந்து இதில் சொல்ல போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவர் வந்து லேபரேட்டரி சயின்டிஸ்ட்டோ கிளினிக்கல் ரிசர்ச்சரோ கிடையாது, ஆனால் அவர் ஒரு சர்ஜராக இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு சொல்ல போகிறாரு அப்படின்னு வந்து தெரியுது. நம்மளுடைய ஹெல்த் ஸ்பேன், லைஃப் ஸ்பேன் இது ரெண்டையுமே வந்து ஒரு டெக்கேட் அல்லது ரெண்டு டெக்கேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழியை நான் சொல்ல போகிறதில்ல, எப்படி யோசிக்கணும் அப்படின்றத வந்து நமக்கு சொல்ல போகிறோம் அப்படி இந்த புக்கு மூலிமா அப்படின்றது வந்து இந்த ஃபஸ்ட் சாப்டர்லுடைய எண்ட் பார்ட்டில் வந்து சொல்கிறாரு. மெடிசின் வந்து ப்ரிவென்டிவ் மெடிசனாக இருக்கக்கூடாது, ப்ரோஆக்டிவ் மெடிசனாக இருக்கணும். அது வரதுக்கு முன்னாடியே, அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரோஆக்டிவாகவே நம்மளே வந்து இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஸோ நம்ம கண்டினியூஸாக இந்த புக்கை படிப்போம். ஃபஸ்ட் சாப்டர் இதோடு முடிவடைஞ்சிருச்சு. நம்ம மேலும் மேலும் படிக்கும்போது நமக்கு இன்னும் தெரிய வரும். அவுட்லிவ் புக்குடைய ஃபஸ்ட் சாப்டருடைய சம்மரியை நம்ம இப்போ பார்த்தோம் மக்களே. இந்த புக்கில் வந்து என்ன சொல்ல போகிறாரு அப்படின்றது வந்து ஷார்ட்டாக இந்த ஃபஸ்ட் சாப்டரில் வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் எதுக்காக நம்ம நீண்ட நாள் வாழ்க்கையை பற்றி யோசிக்கணும், அதை அச்சீவ் பண்ண முடியுமா, எது இந்த ஃபாஸ்ட் டெத்னா என்ன, ஸ்லோ டெத்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இந்த சாப்டர் ஒன்றில் தெளிவாகவே பேசியிருக்காரு. இதோட நம்ம வேறு இந்த மாதிரி புக் ரீடிங்கில் வேறு மாதிரி எபிசோட்ஸில் கண்டிப்பாக சந்திப்போம். இந்த புக்குடைய அடுத்தடுத்த சாப்டர்ஸுடைய சம்மரியும் நம்ம அடுத்த எபிசோட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாட்காஸ்ட்.